We've been thinking together in these past many weeks and months.
நாம் அநேக வாரங்களாய் மாதங்களாய் இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை தியானித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வசனத்தின் அடிப்படையில் எல்லா ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கிறிஸ்தவத்திலே மிகவும் புறக்கணிக்கப்பட்ட பெரிதான கட்டளையின் ஒரு பகுதி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுப்பது. இதுதான் நம்மளுடைய தியானத்தின் பாரம். நாம் இப்பொழுது மத்தேயு 14:22 வந்திருக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணின ஒரு மலை ஏறி சாயங்காலம் வரும்போது அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு அடிக்கடி இதை செய்திருக்கிறார். பெரிதான ஒரு அற்புதம் செய்ததற்கு பின்பு அநேக வியாதிகளை சுகமாக்கினார். 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு போஷித்தார். அதற்கு பின்பு பிதாவோடு தனித்திருக்கும்படி செல்வார். இயேசு பெருமையடும்படி சோதிக்கப்பட்டாரா? எபிரேயர் 4:14 வாசியுங்கள், அங்கே அதற்கு பதில் இருக்கிறது. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நீங்கள் 5 அப்பத்தை 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்திருந்தால் பெருமைப்பட சோதிக்கப்பட்டிருப்பீர்களா? 100 கணக்கான வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருந்தால் பெருமை அடைமுடியாய் சோதிக்கப்பட்டிருப்பீர்களா? உங்களுக்கு பதில் தெரியும். நீங்கள் சோதிக்கப்பட்டிருப்பீர்கள். இயேசுவும் சோதிக்கப்பட்டார். ஆனால் ஒருபோதும் ஒரு வினாடி கூட பெருமை அடையவில்லை. அந்த பரிசுத்தம் இயேசுவுக்கு தானாக ஒரு தட்டிலே வைத்து கொடுக்கப்படவில்லை. இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து எதை கற்றுக் கொடுக்கிறோம், இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவன் உங்களை பயன்படுத்தின பின்பு தேவனோடு தனித்திருக்கும்படி சென்று அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவருடைய வல்லமையினால்தான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஆகவேதான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவர் தேவனாய் வாழ்ந்திருந்தால் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சோதிக்க அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் ஒருபோதும் சோதிக்கப்படார். ஒரு ரெக்கை வைத்து பறக்கிற தூதன் ஒருபோதும் என்னை பின்பற்று என்று சொல்ல முடியாது. கிறிஸ்து பூமிக்கு தேவனாய் வந்திருந்தால் நாம் அவரை பின்பற்ற முடியாது. தைரியமாய் சொல்ல முடியும், எங்களுக்கு இல்லாத வல்லமை உமக்கு இருந்தது, ஆகவே உம்மை பின்பற்ற முடியாது, எங்களை கேலி செய்ய வேண்டாம். ஆனால் அவர் மனுஷனாய் வாழ்ந்தாராகவே அவரை பின்பற்ற முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியம் இல்லாமல் இருக்கலாம். பூமியிலே மனுஷர்களாய் இருக்கிற நமக்கே அதே ஊழியம் இல்லை. நான் செய்வதை உங்களால் செய்ய முடியாது, நீங்கள் செய்வதை என்னால் செய்ய முடியாது. சரீரத்தில் வித்தியாசமான பொறுப்பு உண்டு. கை செய்கிறதை கால் செய்ய முடியாது, கால் செய்கிறதை கிட்னி செய்ய முடியாது. சரீரத்தில் வித்தியாசமான பொறுப்புகள் உண்டு. ஊழியம் என்று வரும்பொழுது கிறிஸ்து செய்ததை நாம் செய்ய முடியாது. நான் செய்கிற ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் என்றால் என்னுடைய உங்களுடைய மாதிரியை நான் பின்பற்ற முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றினால் என்னுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்ற முடியும். கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையின் கோட்பாடின்படி நாம் பின்பற்றி வாழ முடியும். லூக்கா 5:15 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி கீர்த்தி தொடர்ந்து பரவிற்று. திரளான ஜனங்கள் அவரை செவிசாய்க்கும்படி வந்தார்கள். 1000 கணக்கான ஜனங்கள் சுகமானார்கள், நிஜமாய் சுகமானார்கள். இன்று பார்க்கிற ஏதோ பொய் சுகமாக்குதல் அல்ல. ஏதோ பின் பிரச்சனை, பின்னே இருந்து வலி போய்விட்டது, என்னுடைய கண் இன்னும் 10% அதிகமாய் பார்வம் அடைகிறது, எனக்கு மனநில பாதிப்பு இருந்தது, நான் சுகமானேன் என்பது அல்ல. உண்மையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் பேசினார்கள், 1000 கணக்கான ஜனங்கள் சுகமடைந்தார்கள். ஏதோ கொஞ்சம் கொஞ்ச காலமாய் சுகமானது அல்ல, உடனடியான சுகமாக்குதல். 1000 கணக்கானோர் சுகமானார்கள். இயேசு பெருமையடும்படி சோதிக்கப்பட்டாரா? ஆம். ஆனால் ஒருபோதும் அவர் பெருமை அடையவில்லை. ஒரு சிறு வினாடி கூட அவர் பெருமையின் ஆவி இல்லாதவராய் காணப்பட்டார். ஏன்? லூக்கா 5:16 வாசிக்கிறோம். அவர் அனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தேவனால் அற்புதமாய் பயன்படுத்தப்படும் போது நாம் தனித்து வனாந்திரத்துக்கு செல்ல வேண்டும், வனாந்திரத்துக்கு அப்படியே நழுவி செல்ல வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? நழுவி செல்வது என்றால் அர்த்தம் என்ன? 10-12 பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிறீர்கள், ஆனால் திடீரென்று இயேசு எங்கே காணுமே என்று கேட்பார்கள். அப்படித்தான் தனித்து நழுவி செல்வது, எழுந்து நின்று நான் செவிக்க போகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி போவது அல்ல. ஒருபோதும் அவர் அறிக்கை செய்தெல்லாம் போவதில்லை. அந்த உரையாடல் சென்று கொண்டிருக்கும் பொழுதே அவர் நழுவி சென்று விடுவார். அவர் போய்விட்டார் என்றே அநேகருக்கு தெரியாது. அப்படித்தான் தேவனோடு தனித்திருக்கும்படி செல்ல வேண்டும். பெரிய அறிவிப்பு செய்துவிட்டு சென்று நான் செப்ப வேலையிலே தேவனோடு பேசினார் என்று மேன்மை பாராட்டுகிறது எல்லாம் அல்ல. 3 வாரம் நான் உபவாசித்த பொழுது தேவனிடம் பேசினார், இதெல்லாம் குப்பை. இயேசு கற்பித்த காரியத்திற்கு கீழ்ப்படியாத காரியம். நீ உபவாசிக்கும் போது யாருக்கும் சொல்லாதே, நீ ஜெபிக்கும் பொழுது நீ ஜெபிக்கிறாய் என்று யாரிடத்திலும் சொல்லாதே. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், அவர்கள்தான் அந்த கற்பனையை அதிகமாய் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தங்களுடைய உபவாசத்தை ஜெபத்தை அறிக்கை செய்வதற்கான இச்சி அநேகமாக இருக்கிறது. இந்த தேவ மனுஷர்கள் 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒரு இடத்துல சொன்னார்கள். குடும்பத்தினாருக்கு தெரிந்திருக்கலாம், மற்றவர்கள் பேசினால் பரவாயில்லை, அவர்களே மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள் என்றால் மத்தேயு 6 அதிகாரத்தின் வசனத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். நீ ஜெபிக்கும் போது யாருக்கும் தெரியாமல் ஜெபிக்க வேண்டும். உபவாசிக்கும் பொழுது காணிக்கை கொடுக்கும் பொழுது யாரும் அறியாமல் இருக்க வேண்டும். அதிகமாய் கீழ்ப்படியாத கற்பனை. இயேசு நழுவி சென்று ஜெபிப்பார், அதுதான் இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 14:23, 5000 பேரை போஷித்த பிறகு மலைக்கு ஏறி சென்றார் ஜெபிக்கும்படியாய். சாயங்காலமான போது தனியே இருந்தார். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையை முழுவதும் ஒருபோதும் பாவம் செய்யாமல் இருந்தார். ஒரு வினாடி கூட பாவம் செய்யவில்லை. ஒரு வினாடி கூட அவருடைய வாழ்க்கையிலே பெருமை இல்லை. அவர் சோதிக்கப்பட்டார். பெருமையின் சிந்தை அவருடைய மனதிலே வந்தது, ஆனால் அவர் ஜெயித்தார். ஏனென்றால் பிதாவோடு தனித்திருந்தார். அப்படி அவர் நம்மை போல இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் அவர் தேவனாக இருந்திருப்பார். ஆகவே ஜெபிக்க அவர் போயிருக்க வேண்டியதில்லை. ஜெபம் உதவியற்ற நிலைமை என அடையாளம். உதவியற்ற நபர் தான் ஜெபிப்பார். நாம் பலவான்கள் எண்ணிக்கொள்வதனால் நாம் அதிகமாக ஜெபிப்பதில்லை. நாம் இதை செய்ய என்னால் முடியும், ஆகவேதான் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதன் முடிவு, நம்மளுடைய விளைவு, வருகிற காரியம் மேலோட்டம் இல்லாத காரியமா இருக்கிறது. நாம் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷனாயிருந்து தன்னுடைய எல்லையை அறிந்திருந்தார். ஆகவேதான் விழுத்திருந்து ஜெபிக்கும்படி சொன்னார். இல்லையென்றால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று சொன்னார். ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் அநேக கிறிஸ்தவர்கள் போல சுய நம்பிக்கையோடு இருந்து, ஓ நாங்கள் பரவாயில்லை, நாங்கள் எல்லாம் விழுந்து போக மாட்டோம் என்று தூங்கு சென்றார்கள். இயேசு ஜெபித்துக் கொண்டிருந்தார். நான் ஒரு மனுஷன், நான் பலவீனாயிருக்கிறேன், ஜெபிக்க வேண்டும். சீஷர்கள் தங்களுடைய பலவீனத்தை அறியாமல் தூங்கினார்கள். சோதனை வேளையில் என்ன நடந்தது? பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருடைய காதை வெட்டினார். சோதனை வேளையிலே அவர் விழுந்து போனார். இயேசுவோ விழுந்து போவில்லை, அவர் ஜெபித்தார். அந்த மனுஷனுடைய காதை சுகமாக்கினார். இதுதான் வித்தியாசம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் விழுவதனுடைய காரணம் என்ன? விழுந்து கொண்டே இருப்பதனுடைய காரணம் என்ன? நீங்கள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு விழுத்திருந்து ஜெபி, இல்லை என்றால் நீ விழுந்து விடுவாய் என்ற வார்த்தைக்கு செவி செய்யாமல் இருக்கிறீர்கள். உன்னுடைய பலவீனத்தை, உதவியற்ற நிலைமையை அறிந்து கொள். தேவனை சார்ந்து கொள். தேவன் உன்னை பயன்படுத்தின பிறகு விசேஷமாய் நாம் அப்படியாய் சார்ந்து கொள்ள வேண்டும். 5000 பேரை போஷித்து தனித்து சென்றார். மலைக்கு சென்று ஜெபிக்கும்படி சென்றார். இயேசு தம்முடைய வாழ்க்கையில இதைதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்தது எல்லாம் என்ன? இயேசு எனக்கு அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுக் கொடுப்பது இதுதான். அதை என்னுடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்க வேண்டும். இயேசு சீஷர்களை துரிதப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். 22 வசனம், அற்புதமான ஒரு வசனம். கிரேக்க வார்த்தையிலே இயேசு கட்டாயப்படுத்தினார். அவர்களை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார். மத்தேயு 14:22, படகிலே ஏறும்படி கட்டாயப்படுத்தி மறுபக்கத்திற்கு அனுப்பி வைத்தார். அதை குறித்து எண்ணி பாருங்கள். அவர்கள் போக விருப்பமில்லாதவர்களா இருந்தார்கள். நாங்கள் இங்கே இருப்போம், இயேசு இல்லை, நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். இல்ல ஆண்டவரே, இங்கே இருக்கிறோம், ஆண்டவர் இல்லை நீ போயே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர்களை கட்டாயப்படுத்தினார். கடைசியாக அவர்கள் படகில் ஏறி சென்றார்கள். ரெண்டு காரணம் உண்டு. இயேசு தனித்திருக்க முடிய விரும்பினார். சில சமயங்களிலே அவர்கள் போக விருப்பம் இல்லைவென்றாலும் நீங்கள் போகணும், நான் தேவனோடு இருக்கணும் என்று அனுப்பிவிட வேண்டும். ஏன் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லவில்லை. ரெண்டு காரணம், தனித்திருக்கும்படி, ஜெபத்திற்காக தனித்திருக்கும்படி. இரண்டாவது காரணம், அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். படகில் ஏறி போன பொழுது அதற்குள் படகு நடுக்கடலில் சேர்ந்தது. நிலத்திலிருந்து உள்ளே போயிருந்தது. எதிர்காற்று படகிலே அலைகளினால் அவ்வளவாய் எதிர்காற்று அடித்தது. அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சிஷ்யர்கள் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? படகிலே ஏறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நடுக்கடலிலே போகாமல் இருந்தால் அந்த அலைகளினால் அவர்கள் தாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். கீழ்ப்படிந்ததனால்தான் பிரச்சனை சந்தித்தார்கள். அதை பார்க்க முடிகிறதா? கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார். அவர்கள் போனார்கள். அவர்கள் அலைகளினாலே அலைக்கப்பட்டார்கள். 24 வசனம், காற்று எதிராய் அடித்தது. எப்பொழுது நாம் அலைகளையும் காற்றையும் பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் சந்திப்போம்? ஆண்டவரைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அநேக பிரச்சனைகளை சந்திக்க மாட்டோம். இதைதான் இந்த பகுதியில் இருந்து கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படியும் பொழுது பிரச்சனையை எதிர்கொள்வோம். காற்று நம்மளுடைய வீட்டுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் வீசுகிறது. கீழ்ப்படியாதவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார்கள் தற்காலிகமாய். ஆனால் நீண்ட நாள் வரும் பொழுது எதிர்காலத்திலே தங்கள் விதைத்ததற்கு அறுப்பார்கள். நியாயந்திருப்பு நாளிலே பூமிக்குரிய பிரச்சனையை குறித்து பேசுகிறேன். அநேக முழு இருதயம் கொண்டவர்கள் தான் அரை இருதயம் கொண்டவர்களை காட்டிலும் அதிகமாய் புயல் காற்றை சந்திக்கிறார்கள். அரை இருதயம் கொண்டவர்கள் பொய் சொல்லி சொகுசான வாழ்க்கையை வாழ்வார்கள். முழு இருதயம் கொண்டு கர்த்தருக்காய் தீவிரமாய் ஜீவிக்கிறவர்கள் மாத்திரம்தான் எதிர்காற்று உபத்திரம் புயல் வீசுவதை சந்திப்பார்கள். ஆனால் அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர்கள்தான் தேவன் புயலை அமர்த்தினதை அனுபவிப்பார்கள். அவர்கள்தான் இதை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவதை, பிரச்சனையை தீர்ப்பதை அனுபவிக்க முடியும். நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கைக்குள்ளாய் போகிறீர்களா? அநேகர் அதை விரும்புகிறார்கள். அல்லது பிரச்சனையை சந்தித்து சர்வமுள்ள தேவன் ஒரு பிரச்சனைக்கு அடுத்த பிரச்சனையை அவர் தீர்க்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க அருமையான சாட்சி உண்டு. எது உங்களுக்கு வேண்டும்? ஆகவே ஆண்டவரே பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நியாய பள்ளியிலே கதை எப்படியா இருக்கிறது என்று நினைப்பார்கள். காணா ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டவர் போனார். அவர்களுக்கு நிறைய சாப்பாடு இருந்தது, அவங்களுக்கு குறைவே படல. பிள்ளைகள் சொல்லுவாங்க, அது போர் அடிக்கிற ஸ்டோரி, இந்த கதை எங்களுக்கு வேண்டாம். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஓ, என்ன ஒரு அற்புதமான சம்பவம்! 5000 பேர் இருந்தாங்க, இயேசுக்கு செவிசாய்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் பசி இருந்தது, ஆனா எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் சாப்பாடு திறந்து சாப்பிட்டார்கள். அது போரடிக்கிற ஒரு கதை. ஆனால் 5 அப்பத்தை எடுத்து 2000-5000 பேருக்கு போஷித்தார். ஓ, இது ஒரு சுவாரஸ்யமான கதை. நாம் பிரச்சனைகளை, குறைவுபடுதலை, உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுதுதான், அந்த சமயத்தில் தான் தேவனுடைய சர்வ வல்லமை நாம் ருசி பார்க்க முடியும். இதுதான் இந்த அனுபவத்தின் மூலமா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்மளுடைய அறிவுரையா எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கேயும் எதிர்காற்று அடித்தது. 25 வசனம், இரவு 4 ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். ஒவ்வொரு அற்புதமும் ஒரு ஓமையாயும் இருக்கிறது. மத்தேயு 13 அநேக ஓமைகளை பார்த்தோம். இங்கேயும் ஒரு ஓமை இருக்கிறது. இந்த அற்புதம் ஒரு ஓமை. ஒரு மனுஷனும் கடலில் மேல் நடக்க முடியாது, கூடாத காரியம். புவியீர்ப்பு விசை எல்லாவற்றையும் கீழே இழுத்துவிடும். கடலிலே அமிழ்ந்து விடுவார்கள். எத்தனை ஜனங்கள் கடலிலே அமிழ்ந்திருக்கிறார்கள் என்னென்றால் புவியீர்ப்பு விசை அவர்கள் இழுக்கிறது. நிலத்தை போல அல்ல, நிலத்தில் யாரும் மூழ்கி போவதில்லை, ஆனால் கடலிலே அநேகர் இப்படியாக மறித்திருக்கிறார்கள். புயல் பிசினால் ஈர்க்கப்பட்டு இயேசு தண்ணீரின் மேல் நடந்த பொழுது அவர் என்ன சொல்கிறார், நான் புயல் பிசையை ஜெயிக்க முடியும் என்று சொன்னார். புயல் பிசை அந்த இடத்திலே இல்லாமல் போகவில்லை, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயேசு அதை ஜெயிக்க முடிந்தது. தேவனுடைய வல்லமையினால் அங்கே இருக்கிற படம் என்ன, அடையாளம் என்ன, புயற்பு விசை பாவத்தின் ஈர்ப்பு விசை போல இருக்குது. நம்ம எப்பொழுதுமே கீழே இழுத்துக்கொண்டே இருக்கிறது. பவுல் ஆவிக்குரிய மரணத்தை பற்றியும் பாவத்தின் பிரமாணத்தை கொடுத்து பேசுகிறார். பாவ பிரமாணம் ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணும். அது எல்லா இடங்களிலும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. புயற்பு விசை போல எப்பொழுதுமே கீழே இழுத்துக்கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் 7 நாட்களிலும் புயற்பு விசை நம்மேல் கிரியை செய்கிறது. அதே போலதான் பாவ பிரமாணம் நம்மை இழுக்கும்படியா எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு மேலே நடந்து கர்த்தருடைய வல்லமையினால் இதை ஜெயிக்க முடியும் என்று சொன்னார். புயற்பு விசை கீழே இழுத்தது, ஒருபோதும் பாவம் கீழே விழவில்லை. அதே போல பாவ பிரமாணம் இழுத்தது, அவர் கீழே விழவில்லை. எப்ரேயர் 5:7 பலத்த கண்ணீரோடும் சத்தத்தோடும் பாவ பிரமாணத்திலிருந்து ஜெயிக்கும்படி அவர் விண்ணப்பம் பண்ணினார். பூமியிலே இருந்த பொழுது பாவ பிரமாணம் அவரை கீழே இழுக்க முடியவில்லை. அவருடைய பயபக்தியினால் அவர் ஜெயிக்க முடிந்தது. அது எப்பொழுதும் தொடர்ந்து ஒவ்வொரு வினாடியும் ஜெயித்தார். ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. எபிரேயர் 4:16 ஆகவே நாம் கிருபாசனைக்கு சென்று அதே கிருபையை கேட்போம். இதுதான் காரியம். இயேசுவை நோக்கி பார்த்து அவரை மெச்சிக்கொள்வதல்ல, அது ஒரு காரியம். ஒருபோதும் என்னை மெச்சிக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. ஒருபோதும் இல்லை. எப்பொழுதுமே என்னை பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பாராட்டும்படி வைக்க வேண்டியதில்லை, மற்றவர்கள் பின்பற்றும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசு ஒருபோதும் என்னை மெச்சிக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இயேசுவை நீங்கள் மெச்சிக்கொள்ளுகிறீர்களா, நீங்கள் ஒரு சீஷர் அல்ல, நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அப்பம் இருக்கும் பொழுது இயேசுவை நான் மெச்சிக்கொள்ளவில்லை, ஆண்டவரே நீர் சென்ற விதத்திலே நான் செல்ல விரும்புகிறேன், நீர் உடைக்கப்பட்டது போல நான் உடைக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஊற்றப்பட்டதோ, உங்களுடைய ரத்தம் ஊற்றப்பட்டதோ, என்னுடைய வாழ்க்கை முக்காய் ஊற்றப்பட வேண்டும். அவரை மெச்சிக்கொள்வோம் என்றால் அப்பம் வரும் பொழுது அப்பம் ஆராதனையிலே நீங்கள் அதை பார்த்து மெச்சிக்கொண்டு ஓ என்ன அற்புதம், அற்புதமான அப்பம் என்று அடுத்தவர்களுக்கு அனுப்பிவிட வேண்டும். நீங்கள் அதை பிற்க கூடாது. இயேசுவை நீங்கள் பின்பற்ற விருப்பம் இல்லை, அவரை மெச்சிக்கொள்வீர்கள் என்று நேர்மொழிகளா இருங்கள். அப்பம் விற்கிறீர்களா, என்ன சொல்கிறீர்கள், நான் அவரை பின்பற்றுகிறேன். பின்பற்றுவது என்றால் என்ன, ஓ நானும் ஜெயிக்க முடியும். அதுதான் மிகவும் முக்கியமான பகுதி இந்த அற்புதத்திலே. சீஷர்கள் அதை கண்ட பொழுது இயேசு கடல் மேல் நடப்பதை பார்த்து பயந்தார்கள். இது ஒரு ஏதோ ஆவி என்று சொல்லி பயத்தினால அலறினார்கள். முதல் நூற்றாண்டிலும் ஆவிக்காய் பிசாசுக்காய் பயந்தார்கள். இயேசு உடனடியாக உள்ளோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான், நான் இங்கே இருக்கிறேன், நீ திடன் கொள், பயப்படாதே, நான் இங்கே இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டியதில்லை. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, தைரியமான பேதுரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் செல்லத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதை நான் பொறுத்து விரும்புகிறேன். தைரியமான கிறிஸ்தவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்தீர் என்றால், மற்ற மனுஷர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அதே வாய்ப்பு தான் நமக்கு இருந்தது, பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் நானும் பாவ பிரமாணத்தின் மேல் ஜெயம் கொள்ள எனக்கு உதவி செய்யும், உம்மால் முடியும் என்றால் என்னால் முடியும். இதுதான் விசுவாசத்தின் தைரியம். பேதுரு அப்படியாய் தைரியமாக சொன்னார். மற்றவர்கள் எல்லாம், ஓ எங்களுக்கு தெளிவா இல்லை, நாங்கள் படகிலே இருக்கட்டும், இல்லை என்றால் புயிர் பிசைங்களை இழுத்துக் கொள்ளும், நாங்கள் மறித்து விடுவோம் என்று சொன்னார்கள். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியும் என்றால் நானும் செய்வேன், என்னை வரும்படி சொல்லும் என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு வா என்று சொன்னார். அருமையானவர்களே, உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவ பிரமாணம் உங்களை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள், விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள், சோர்வடைகிறீர்கள், தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், வா, வந்து ஜெயம் கொள். பாவ பிரமாணம் மரண பிரமாணத்தை ஜெயம் கொள், என்னை பார்த்து ஜெயம் கொள், என்னுடைய மாதிரியை பாரு, அதே வல்லமை உனக்கு தருவேன், ஜெயிக்கும்படியாய் தருவேன். பேதுரு இறங்கிறார். எத்தனை பேர் படகில் இருந்து இறங்கிறார்கள் என்று தெரியவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து பேதுரு ஏதோ கல்ல உபதேசத்தை நம்புகிறான் என்று சொல்வார்கள். அநேகர் இப்படித்தான் சொல்கிறார்கள், பாவம் உன்னை ஜெயிக்காது, நீ கிருபைக்கு கீழே இருக்கிறாய், பாவ பிரமாணம் மரண பிரமாணத்தை காட்டிலும் கிருபை பெரியது. நோம்பர் ஆறு, இதை விசுவாசிப்பதை பார்க்கும் பொழுது கல்ல மார்க்கம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமான நிலைமை ஒருபோதும் எங்களால் ஜெயிக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும், பாவத்தை எங்களால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னால் நீ தேவனுடைய மீதான ஊழியர் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை தலைகளாய் திருப்புவதிலே சத்ரு ஜெயித்து விட்டான். உண்மையான தேவனுடைய ஊழியர்கள் கள்ள மார்க்கத்தார் என்றும் கள்ள மார்க்கத்தார் உண்மையான தேவ ஊழியர்கள் என்றும் அழைக்கும்படியாய் சத்ரு செய்த காரியத்தை பார்த்தீர்களா? அநேக மதியீனமான கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் இருக்கிறதை நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் படகின் சொகுசிலே இருந்தார்களே, ஆனால் பேதுருவை போல இருக்கிற மனுஷனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவ பிரமாணம் உண்மையால் ஜெயிக்க முடிந்தது என்றால் என்னாலும் ஜெயிக்க முடியும். பரிசுத்தாவியான வல்லமை உண்மையிலே கிரியை செய்து என்னிலேயும் அதே வல்லமை கிரியை செய்ய முடியும். பழைய உடன்படிக்கையிலே அந்த ஆவியான வல்லமை அவர்களுக்கு இல்லை. பேதுரு கீழே இறங்கினார். ஆண்டவரே, இதோ பெரிய அற்புதம், இயேசு இயேசு தண்ணீர்ல நடந்தால் அதை காட்டிலும் பேதுரு நடந்தார் பெரிய அற்புதம். இயேசு நடந்தது பெரிய காரியம் அல்ல, ஆனால் பேதுரு தண்ணீர் மேல் நடந்தாரே அது ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு பாவத்தை ஜெயித்தது பெரிய காரியம் அல்ல, ஆனால் நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிப்பது ஓ என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். அதுதான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். அவருடைய வல்லமையினால் தான் இதை செய்ய முடியும். இயேசு தண்ணீர் மேல் நடந்தார், பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்த இயேசு இடத்துல வந்தார். இங்கே தான் தவறு செய்தார். இயேசுவை நோக்கி எபிரேயர் 12:1-2 வாசிக்கிறோமே, அவரை நோக்கி ஓடும் வரை பிரச்சனை இல்லை, முடிவுபரிந்தும் நிலைத்திருப்போம், அமிழ்ந்து போகாமல் தோற்கடிக்காமல் செல்ல முடியும். ஆனால் நம் கண்களை திருப்பும் பொழுது, தேவனை விட்டு பேதுருவை போல திருப்பும் பொழுது, கண்ணை திருப்பி காற்றையும் பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து கிறிஸ்துவை விட்டு நம் கண்களை திருப்பும் பொழுது மற்றவர்களை நம்மோடு ஒப்பித்து பார்க்கிறோம். மற்றவர்கள் அமிழ்ந்து போகிறார்கள், ஓ நான் அமிழ்ந்து போகவில்லை என்று பெருமை அடைகிறோம். அந்த சமயத்தில் தாமே நாம் அமிழ்ந்து போவோம். மற்றவர்களை பார்த்து குறை சொல்கிறோம், ஒரு காரியத்திற்காக குறை சொல்கிறோம், நாம் அமிழ்ந்து போவோம். மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு செவிசாய்க்கிறோம், நாம் சோர்வடைந்து அமிழ்ந்து போகிறோம். தீர்வு என்ன? மற்றவர்களை பார்க்க வேண்டாம், அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த ஓட்டத்தை ஒரு மொழிபெயர்ப்பிலே மற்ற எல்லாவற்றையும் பார்ப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். மற்ற எல்லாவற்றை பார்ப்பதை திருப்பி இயேசுவை நோக்கி நம்மளுடைய கவனத்தை பதிப்போம். கிறிஸ்துவிலே மாத்திரம் நம்மளுடைய கவனமும் நோக்கமும் இருக்கட்டும். அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். பூமியையும் உலகத்தையும் பிசாசியும் மாம்சத்தையும் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். நம்மிடத்திலே சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், பேதுரு அமிழ்ந்து போகையில், நாம் அமிழ்ந்து போனால் தோல்வியுற்றால் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஒரு பெரு செய்தி, பெரிய செய்தி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான செய்தி, கண்களை ஆண்டவரிடத்திலிருந்து மதியத்தினால் திருப்பி அமிழ்ந்து போகையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நம்பிக்கையும் போய்விட்டதா? நாம் மூழ்கி போக வேண்டுமா? இல்லை, உடனடியாக கூக்குற வேண்டும், ஆண்டவரே என்னை ரட்சியும். உடனே இயேசு கையை நீட்டி, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே இந்த வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை, 31:14-31, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்த அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார் என்றார். உடனடியாக அவர் பிடித்துக் கொண்டார். புத்திமதியை முதலாவது கொடுக்கவில்லை, முதலே பிடித்துக் கொண்டு அவனை நிற்கும்படி செய்தார். பின்பு அவனை கடிந்து கொண்டார். உடனடியாக கடிந்து கொள்ளவில்லை, கடிந்து கொண்டிருந்தால் பேதுரு அதுக்குள்ள அமிழ்ந்து அடிக்க போயிருப்பான். கையை பிடித்த பிறகு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அற்புதமான காரியம் அல்லவா? முதலாவது நம்மை நிற்க செய்கிறார், பின்பு நம்மை எதிர்த்துகிறார். இங்கே நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நான் உடனடியே ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட வேண்டும். அமில ஆரம்பிக்கையிலே கூப்பிட வேண்டும். அடியில போனதுக்கு அப்புறம், கடல்ல அடியில போனதுக்கு அப்புறம் ஆண்டவரிடத்திலே உதவிக்காய் கேட்க வேண்டாம். அமிழ்ந்து போகையில் ஆரம்பிக்கும் பொழுதே எங்கே மூழ்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கே ஆண்டவரிடத்திலே ரட்சியும் என்று சொல்ல வேண்டும். உடனடியாய் அவருடைய கையை நீட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே தியானிப்போம்.